الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العظيم. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சங்கையான மாதத்தில், ஒரு சங்கையான நேரத்தில் அவனுக்கு ஆகவும் விருப்பமான இடமாகிய பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சுக்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நம் சிலருக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பரிபூரணமான, எந்த குறைகளுமற்ற, அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த தீன் மூன்று பண்புகளை கொண்டிருக்கின்றது. ஒன்று, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நாம் இன்று உங்களுக்கு பரிபூரணமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றோம். வஅத்மம்து அலைக்கும் நியமதி, எங்களுடைய நியமத்தையும் நாங்கள் பரிபூரணமாக்கி இருக்கின்றோம். வரலீத்துலக்குமுல் இஸ்லாம் தீனா, இன்னும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொருந்திக் கொண்டிருக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கோட்பாடுகள் இருந்த போதிலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பொருந்திக் கொள்ளப்பட்ட, அல்லாஹு தஆலா தெரிவு செய்த ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தில் யார் என்ன நல்ல அமல்களை செய்தாலும் அவர்களுக்குரிய கூலி இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். மறுமையில் அவர்களுக்கு எந்த கூலியும் கிடைக்க மாட்டார். இந்த உலகத்தில் எவ்வாறு ஒரு மனிதன் ஒரு அமலை, ஒரு செயலை அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாமல் மற்றவர்களுக்காக வேண்டி செய்வானோ அதனுடைய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்து விடுவான். மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த கூலியும் வழங்கப்பட மாட்டார். ஆகவே அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பரிபூரணமான மார்க்கத்தை, தீனை தந்திருக்கின்றார். இந்த பரிபூரணமான இந்த மார்க்கம் ஐந்து விடயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. தீன் என்பது, மார்க்கம் என்பது வெறுமனையே தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத் இவைகளை மட்டும் கொண்டதல்ல. நம்முடைய இந்த தீன், இந்த மார்க்கம் மிகவும் பிரதானமான ஐந்து விடயங்களை கொண்டிருக்கின்றது. ஒன்று, அல் ஈமானியாத், ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அல்லாஹு தஆலாவை மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடிய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதற்கு நாம் அல் ஈமானியாத் என்று சொல்லுவோம். இரண்டாவது, அல் இபாதாத், இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் சில ஃபர்லான விடயங்கள், சில சுன்னத்தானவைகள், சில முஸ்தஹப்பானவைகள், இவ்வாறு இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, சதகா, இவைகள். மூணாவது விஷயம் அல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், விவசாயம். இதுவும் மார்க்கத்துக்குட்பட்ட விடயம்தான். கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு செய்வது, ஒரு கொடுக்கல் வாங்கலில் எவ்வாறு ஹலாலாக செய்வது, ஹராம் ஏற்படாமல் இருப்பதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த அமைப்புக்குள் வரும். நான்காவது விஷயம் அல் முஆஷரத், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, தாய் தந்தை, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள், அயலவர்கள், மற்றவர்கள், இதெல்லாம் முஆஷரத்துக்குள்ளவர். ஐந்தாவது விடயம் அல் அஹ்லாக், நற்குணம் என்று சொல்வார். இந்த ஐந்து விடயங்களையும் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் பொதிந்திருக்கின்றது. இதில் ஒரு விடயம்தான் முஆஷரத் என்ற அந்த விடயத்துக்குள் வரக்கூடியதுதான் அல் முனாக்கஹாத் என்று சொல்லக்கூடிய திருமணத்தோடு சம்பந்தம். திருமணம் இன்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்வுல எனக்கு தரப்பட்ட தலைப்பு திருமணமும் அதனுடைய திருமணமும் இணைவும் பிரிவும். திருமணம் என்பது இரண்டு உள்ளங்கள் இணைவதற்கு பெயர் திருமணம். ஆனால் இன்று சமூகத்தில் திருமணம் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை பற்றி பேசுவது நமது நோக்கம் அல்ல. இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன, நாளுக்கு நாள் திருமணம் நடைபெறுகிறது என்ற செய்தியை விட நாளுக்கு நாள் ஒவ்வொரு திருமணம் பிரிகின்றது என்ற செய்திதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாளுக்கு நாள் புது புது திருமணங்கள் நடைபெறுகின்றன. பொதுவாக நம்முடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் திருமணத்துக்கென்று சில மாதங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் நோன்பு பெருநாள் முடிஞ்சா கொஞ்சம் திருமணம் நடக்கும், ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் திருமணம் நடக்கும், அதே மாதிரி ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா, ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் வந்தா அதுல கொஞ்சம் திருமணம் நடக்கும். ஏனைய மாதங்களில் நடக்காமல் அல்ல, இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும். ஏனென்றால் நம்மில் அதிகமானவர்கள் திருமணம் அந்தந்த மாதத்தில் தான் நடைபெற வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த சின்ன புள்ள வச்சுக்கிறவ கொஞ்சம் பின்னுக்கு போன இல்லைண்டா மத்தாக்கள் லேஸ் அடிக்கும், இல்லாட்டி புள்ள கத்திக்கிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கும் பயன் கேட்கலாம். பித்திரும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு கொஞ்சம் பின்னுக்கிறீங்கோ இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு சாமான கொடுக்கும். ரைட். அப்ப இன்று சமூகத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, திருமணம் நடைபெறுவதற்கு சில மாதங்கள் சில நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருமணம் பிரிவதற்கு அப்படி கிடையாது. விடிஞ்சொழும்பினா இன்னார கல்யாணம் பிரிந்து விட்டதாம், இன்னாருடைய வாழ்க்கை பிரிந்து விட்டதாம், இன்னார் காவி கோட்டுக்கு போய்விட்டார்களாம், இன்னார் தலாக் சொல்லிட்டார்கள், இன்னார் பசல் செய்து விட்டார்கள், இந்த செய்தி ஒவ்வொரு நாளும் கேட்கின்றோம். நிகழ்ச்சி என்ன, இன்றைய பயான் சமூகத்தில் திருமணம் பிரிவதற்குரிய பிரதானமான காரணிகள் என்ன. சமூகத்தில் அதிலும் நாம் மற்றைய சமூகத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் திருமணங்கள் அதிகமாக பிரிந்து விடுகின்றன, இதற்குரிய காரணம் என்ன. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது காரணம் என்ன, முதலாவது காரணம் திருமணம் என்பது ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல
இரண்டு உள்ளங்கள், இரண்டு உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வுடன் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் திருமணம். ஒரு மணமகன் ஒரு மணமகள், மணமகன் மணமகளை பார்க்கிறான், அவனுக்கு பிடிச்சிருக்குது, இந்த பிள்ளைகிட்டையும் கேட்கிறார்கள், உனக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா, ஓம் பிடிச்சிருக்குது. ரெண்டு பேரும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக பிடித்து விட்டது என்றால் அடுத்தது திருமணம்தான். ஆனால் இந்த சமூகத்தில் திருமணம் நடைபெறுகின்றது மணமகனுடைய விருப்பத்துக்கோ அல்லது மணமகளுடைய விருப்பத்துக்கோ அல்ல. திருமணம் நடைபெறுவதெல்லாம் மணமகனுடைய உம்மா வாப்பாவினுடைய விருப்பத்துக்கும் மணமகளுடைய அப்பாவினுடைய விருப்பத்துக்கும். அப்படி என்றால் என்ன, இந்த ரெண்டு பேரும் மணமகனும் மணமகளும் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து தாங்கள் விரும்பியதற்கு பிறகும் ஒருவரை ஒருவர் பார்த்து ரெண்டு பேருக்கும் விருப்பமாக இருந்ததற்கு பிறகும் என்ன நடக்கின்றது, திருமணத்தை பேச முனைந்த மணமகனுடைய உம்மா வாப்பாவுக்கும் மணமகளுடைய உம்மா வாப்பாவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்பதை இவ்வளத்தில் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரச்சனை, இவர்கள் ஏதோ ஒன்றை கேட்டிருப்பார்கள், அவர்கள் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள், அல்லது அவர்கள் குறைவாக தாரோம் என்று சொல்லியிருப்பார்கள், நீங்கள் அதனை ஏற்பாடு செய்யுங்கள் என்று இவர்கள் சொல்லியிருப்பார்கள், இவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு அதனை ஏற்பாடு செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒருவரை ஒருவர் விரும்பிய இரண்டு உள்ளங்களுடைய திருமணத்தை நிகா செய்வதற்கு முன்னாலேயே பிரிக்கிறார்கள். யார் பிரிக்கிறார்கள், உம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து பிள்ளையினுடைய கல்யாணத்தை திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாலேயே பிரித்து விடுகிறார்கள். நாம் சுருக்கமாக வழங்கிக் கொள்ளலாம், ஆம்பளை பிள்ளையை பெற்ற உமாவுக்கும் பாப்பாவுக்கும் எப்பயும் ஒரு தலக்கணம் இருக்கும். ஆம்பளை பிள்ளையை பெற்ற ஒரு உமாவுக்கும் பாப்பாவுக்கும் தலக்கணம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஆம்பளை பிள்ளையை பெற்ற பாப்பா அந்த பையன், அந்த பையனை விட கொஞ்சம் பணத்தால் அல்லது கல்வி தகமையால் அல்லது அழகால் கொஞ்சம் கூடியவளாக இந்த பெண் இருந்தால், பணத்தால் அறிவால் அழகால் அல்லது குடும்பம் பெரும் குடும்பம் என்பதனால் கொஞ்சம் அந்த தன்மைகள் இருக்குமே ஆனால் மணமகளுடைய உமாவுக்கும் பாப்பாவுக்கும் தலை இரண்டாக மாறிவிடும், தலக்கணம் கூடிடும். இது சமூகத்தில் உள்ள பிரச்சனை. இப்ப தந்தை பிள்ளையினுடைய படிப்பை வைத்து, பொம்பளை பிள்ளையினுடைய படிப்பை வைத்து, தந்தை பொம்பளை பிள்ளையினுடைய பணத்தை வைத்து, தங்களுடைய பெரும் குடும்பத்தை நினைத்து இந்த மணமகனுடைய குடும்பத்தை நசுக்க பார்ப்பார்கள். இதெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால நசுக்க பார்ப்பார்கள். ஆகவே திருமணம் பேசப்படுகின்றது யாருக்காக, திருமணம் முடிக்கப்படுகின்றது யாருக்காக என்று பார்த்தால், இந்த சமூகத்தில் பிரியக்கூடிய அதிகமான திருமணங்களுக்குரிய காரணம் இந்த கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புள்ளட அல்லது பொடி என்ற உம்மா செல்லுவா, நீ அவளை உடாட்டி என்ற முகத்திலையும் முடிக்கப்படா. உம்மா ஒரு பக்கம் இருக்க உம்மாட உம்மா சொல்லுவா, நீ அவளை உட்டுப்பட்டு பெறாட்டி என சொத்தையிலையும் முழிக்கப்படாது என்று சொல்லுவார்கள். சொன்னா இவனுக்கு என்ன செய்வர், இவளுக்கு என்ன செய்வர், இங்க உம்மா இப்படி செல்லித்தா, உம்மாட உம்மா இப்படி செல்லித்தா, நான் சாப்பிடவே மாட்டேன் என்று செல்லித்தா. இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இரண்டு தம்பதியினர்கள் வாழ்க்கையை உழைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே முதலாவது காரணி என்ன, திருமணம் இன்று சமூகத்தில் நடைபெறுவதெல்லாம் ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் அல்ல, மணமகனுடைய தாய் தந்தைக்கும் மணமகளுடைய தாய் தந்தையினுடைய விருப்பத்துக்கும் ஏற்ப திருமணம் நடைபெறுகின்றது. அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இந்த திருமணம் பிரிந்து விடுகிறது. இதுதான் முதலாவது காரணம். காவி கோர்ட்ல ஒவ்வொரு நாளும் பிரியக்கூடிய திருமணங்களுக்குரிய காரணங்களை கேட்டு போனால் 10 to 8 திருமணம் பிரிகுது உம்மா வாப்பாவுக்காக வேண்டி, உம்மா வாப்பாவுக்காக வேண்டி. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையையும் பெற்ற உம்மா வாப்பாவுக்கும் அல்லது ஆம்பளை பிள்ளையை பெற்ற உம்மா வாப்பாவுக்கும் நினைச்சோனும் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய குடும்பத்தில நிலைப்பாடு என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய கணவனுடைய சம்பாத்திப்பு ஒரு நாளைக்கு 300 to 400 தான், நம்ம மாப்பிள்ள ஒரு நாளைக்கு 300 to 400 மீன் பிடிக்க போயிடுவார், இல்லாட்டி மீன் இழுத்துக்கிட்டு வருவார், இல்லாட்டி தோணி தள்ளுவார், அவர் ஒரு நாள் சம்பாதிப்பே 300 to 400 தான். இதுக்குள்ள கரையோண்டு அம்புட்டா இந்த 300 இல்லை. நாம இருக்கிற ஊடு ஒரு சாதாரண ஊடு, நம்முடைய வீட்டில் 4-5 பிள்ளைகள், நம்மளுடைய வீட்டில் ஆக்குற கறி அது நாம பக்கத்து வீட்டுக்கே கொடுக்க முடியாத அளவுக்கு சர்வ சாதாரணமான ஒரு லேசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம், தனக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்துட்டா, அவள் படிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டா, நம்முடைய குடும்ப நிலைமையை மறக்கின்றார்கள், குடும்ப நிலையை மறக்கின்றார்கள். மறந்து என்ன செய்கிறார்கள், எந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் ஒரு டாக்டர் மாப்பிள்ள எடுக்கணும், எந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் ஒரு பெரிய படிச்ச பட்டதாரிய எடுக்கணும், எந்த பொம்பளை பிள்ளைக்கு நான் பெரிய ஒரு பணக்காரனை எடுக்கணும், எந்த பொம்பளை பிள்ளைக்கு லண்டன்ல வேலை செய்யற ஒருதனை எடுக்கணும். நம்முட பொம்பளை பிள்ளைக்கு மோதிரம் வாங்கணும் அவள விரலுக்கு தான், அதுவும் எந்த விரலுக்கு, கால் விரலுக்கு இல்ல கை விரலுக்கு தான் வாங்கணும். மோதிரம் சின்னதாக இருந்தாலும் போட இயலாது, மோதிரம் பெருத்தாலும் போட இயலாது, விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மோதிரம் இருக்கணும். இப்ப நம்முட குடும்பத்துக்குள்ள நாம ஆக்குற கறியே குளத்து மீன் தான் ஆக்குறோம், அவடத்த இவடத்துல பிச்ச பாகக்காயையும் கத்தரிக்காயையும் சேர்த்து சுண்டுறோம். இப்ப நம்முடைய வீட்டுக்கு ஒரு டாக்டராக வந்தா, நம்முடைய வீட்ட ஒரு லண்டன் மாப்பிள்ள வந்தா, நம்முடைய வீட்ட ஒரு இன்ஜினியர் வந்தான் என்றால் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு நாம இருக்க முடியாது. இது என்ன நடக்குது தெரியுமா, இப்ப பொம்பளை பிள்ளை நம்முடைய பிள்ளை அழகான பிள்ளை, அவள் ஏதோ படிச்சு ஒரு பட்டம் எடுத்துட்டால் நல்ல, இப்ப நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ள வருகுது லண்டன் மாப்பிள்ள இல்லாட்டி ஆஸ்திரேலியா மாப்பிள்ள, அவன் ஒரு கார்ல வந்து இறங்குவான், அந்த கார் கொழும்புல வாடகைக்கு வாங்கினது யாருக்குமே தெரிஞ்சிருக்கே மாட்டாது, அவன் கொஞ்சம் லைட்டா செங்கை மடிச்சுக்கிட்டு வெள்ளையை மடிச்சுக்கிட்டு உதட்டுக்கு கொஞ்சம் பல்பொடி எடுத்துக்கிட்டு வருவான், இது ஒருத்தருக்கும் பலங்கையும் மாட்டான். ஆனா இவன் லண்டன்ல என்ன வேலை செய்யறான்ங்கிறது யாருக்கும் தெரியாது, இவன் ஆஸ்திரேலியாவில் என்னத்தை தூக்கானு யாருக்கும் தெரியாது, ஏற்கனவே இவனுக்கு லண்டன்ல எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றதும் யாருக்கும் தெரியாது. லண்டன் ஏன் சொல்றேன்டா, மற்ற நாடுகள்ல அப்படி நடக்கிற விதம் குறைய, அதுக்காக லண்டனை உதாரணமா சொல்றேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இவனுக்கு ஏற்கனவே அங்க எத்தனை புள்ள இருக்கின்ற விளக்கமும் ஒருத்தருக்கும் தெரியும். லண்டன் மாப்பிள்ளையாம், லண்டன் மாப்பிள்ளைக்கு அங்க என்ன காசி மரமா இருக்கு. சரி, அவரைத்தான் அவர் விரும்புகிறார் இந்த வீட்டுல முடிக்கிறதுக்கு. நாங்க முதலாவது எங்களை வீட்டு நிலைமையை சொல்லிடணும், எங்களை வீட்டு நிலைமை தான், நாங்களே ஒரு கிழக்கு தான் இருக்கோம், எங்கட 3 கொமர் பிள்ளைகள் 2 ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் படிக்காங்க, சாப்பாட தொழில் கரவலை இழுக்கிற, இல்லாட்டி மாடு வயலுக்குள்ள வெள்ளாம காரால் இதுதான் எங்கட தொழில் வாப்பா. எங்களுக்கு கல்யாணம் நடத்தணும்னா இந்த வீட்டுக்குள்ள நடத்தணும். எங்களுக்கு இப்ப வீடு கட்டுறதுக்கு வசதியும் இல்லை. இதெல்லாத்தையும் செல்லணும், இதெல்லாம் செல்றதுக்கு பக்கம் என்ன நினைக்கிறார்கள்? ஏன் நாம் நம்மட பிள்ளைக்கு அந்த குறை வைக்கணும், நம்மட பிள்ளையை நாம ஜாம் ஜாமாக நடத்தணும். அதுக்கு முதலாவது என்ன செய்வ, கல்யாணம் கேட்ட அண்டைக்கு ஒரு லொரி சாமான கொண்டு அவளை ஊட்ட இறக்குற, மாப்பிள்ளோட ஊட்ட ஒரு லொரி சாமான, அப்புள் ஒரு 100, ஒரேஞ்ச் ஒரு 100, 8 பேசன் மஸ்கட், 8 பேசன் துதர், 10-12 தட்டு கேக், 100 வாழைப்பழம், இது போதாமைக்கு கிரேப்ஸ் கொஞ்சம், இவ்வளவுத்துக்கும் செலவு 50,000. இவ்வளவுத்துக்கும் செலவு 50,000. அங்க மாப்பிளக்காராக்கள் பார்ப்பாங்க, இவங்க குடிசைதானே கட்டிக்கிருந்தாங்க, சும்மா முதலாவது தடவை வந்ததுக்கே இப்படி சாமான் வாங்கினா எப்படி இருப்பாங்க? இப்ப மாப்பிள பாட்டி என்ன செய்யற, இவ்வளவு சாமானை வாங்கி எடுத்து போட்டு ஒரு பெரிய பட்டாளம் வெறும் 2 பிஸ்கட் பாக்கெட்டையே வாங்கிச்சு. ஏன்னா மாப்பிள பாட்டி ஒரு நாளும் கணக்க சாமான் வாங்கிட்டு வரல, 2 பிஸ்கட் பட்டியை எடுத்துக்கிட்டு வந்து இறங்குவாங்க. பொண்ண பெத்த குத்தத்துக்காக நாம 50,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு போனாலும் அவள் 2 பிஸ்கட் பட்டியை வாங்கிட்டு வந்தாலும் வாய பொத்திக்கு இந்த தான் நாம எடுக்கணும், ஒன்றும் கழிச்சிக்கலாம். என்னையாலும் கழிச்சா மாமியா கோவிச்சுக்குவா, என்னாலும் கழிச்சா மாமியா கோவிச்சுக்குவா. வந்தாச்சு, இதுவரைக்கும் நம்மளோட ஊட்டைக்கிற பிள்ளைக்கு அப்புள் என்ன கலருண்டே தெரிஞ்சிருக்க மாட்டான், அவன் சொந்தமா ஒரு அப்பிள் முழுசா திண்டிருக்கவும் மாட்டான், கிரேப்ஸ் அவன் வாழ்க்கையில கண்டிருக்கவும் மாட்டான். இப்ப வந்தாக்களுக்கு அது வேற இது வேற, இத்தனைக்கும் காசு எங்கால, இத்தனைக்கும் காசு எங்கால, காசு எங்கால தெரியுமா? பாவம் அந்த புள்ளட கழுத்துல கிடந்த ஒரு சின்ன சுள்ளி மாலை, அந்த புள்ளட கழுத்துல கிடந்த ஒரு சுள்ளி மாலை, ஒரு ஒரு மயிர போல ஒரு மாலை, அந்த மாலையை வித்துத்தான் இவங்களுக்கு சாமமாயிட்டு போடு. என்ன விர போற லண்ட மாப்பிள்ளையே அவன் கழுத்துல மாலை ஓடுவான், அந்த ஒரு சுள்ளி மாலையை விற்கிற அல்லது அதை அடகு வைக்கிற. இது என்ன செய்யறோம், ஒரு ஒரு குடும்பத்தை ஏமாத்துறோம், ஒரு குடும்பத்துக்கு நாங்க வசதிக்காரர்கள் இருந்து காட்டுறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் எங்க நடந்த, இவ்வளவு சாமம் வாங்கிட்டு போனாக்கல கல்யாணத்தை குடியில நடத்த விடுவாங்களா? லோயிட்ஸுக்கு தான் கூப்பிடுவாங்க, லோயிட்ஸ்ல நடத்துங்கோ இல்லாட்டி அங்க பேரடைஸ்ல நடத்துங்கோ இல்லாட்டி அதாவது அரங்கத்துல நடத்துங்கோ கல்யாணத்தை நடத்தியாச்சு. உலகத்துக்கும் காசி வட்டி கெடுத்த காசி, காசு எங்க கடலுக்குள்ள இருந்தவாற, சாமம் வாங்கிட்டு போன புறவு காவின் சாப்பாடு, அந்த வலிமா சாப்பாடு, காவின் சாமான், ஹோல் புக் பண்ணின மாப்பிள்ளைய ஏத்துறது காரு பஸ் அது இது முழுக்க, இத்தனைக்கும் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு கரவர இழுத்தவர் 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருப்பார். அந்த ஆள் பாட்டுக்கு சும்மா வலைய இழுக்கிறதும் ஒரு கோர்வ மீனை தருவாங்க, அதை கொண்டு அந்த அறத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கு சுட்டுக்கு தின்ற மனுஷன் 3 லட்சம் ரூபாய் சுமக்க முடியாம அப்படியே தலைய மண்ணுக்குள்ள போட்டுவார். இப்ப மாப்பிள்ள வருவான் கார் எடுத்துக்கு விட்டு, மாப்பிள்ள வந்தா எப்படி முதல் அண்டைக்கு அவனுக்கு கோழி சாப்பாடு கொடுப்போம், 2வது அண்டைக்கும் கோழி சாப்பாடு கொடுக்கலாம். எத்தனை நாளைக்கு இந்த கோழி சாப்பாடு, எத்தனை நாளைக்கு இவருக்கு முட்டை கோப்பி, எத்தனை நாளைக்கு இவருக்கு முட்டையை பொறிச்சு வைக்கிறது, அதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு தான். 10 நாள் முடிஞ்ச உடனே அவன் பார்ப்பான் வளமையான அந்த என்ன பாறைக்குட்டி வரும், இல்லாடி கடல்ல அவன் தூக்கறிஞ்ச மீன் வரும், இல்லாட்டி அது வரும் இது வரும் இது வரும், என்ன இது கறி, இதாண்டே கறி. முதலாவது அவனுக்கு கறி பிடிக்க மாட்டாது, 2வது அவனுக்கு டாய்லெட் பிடிக்க மாட்டாது, 3வது இந்த 5-6 பேரும் என்னிடமும் சத்தம் போட்டு கேட்கறது அவனுக்கு பிடிக்க மாட்டாது. அவன் சொல்லுவான், நீங்க இருங்கோ நான் லண்டனுக்கு போறேன், நீங்க இருங்க நான் லண்டனுக்கு போறேன்ங்கிறது நிரந்தரமான வார்த்தை தான் அது, நீ இருக்கான் நான் அங்கே இருக்கிறதா, ஏமாற்றம். இது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டு நான் இந்த ஏரியா அந்த மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி சென்னேன், அங்கால சென்னா வேற உதாரணம் செல்வேன். இது இங்க மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி சென்ன, அதால் கோவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு செல்வேன். அங்கால மெயினுக்கு அங்காலண்டா அதுக்கு போற சாமான செல்லுவேன். அப்ப என்ன சொல்றோம், நாம நம்மட பிள்ளைக்கு வாங்குற மோதிரம் சின்னதாகவும் இருக்கப்படா பெரிசாவும் இருக்கப்படா, நம்மட விரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், பொய் சொல்லப்படாது. அதுல எங்கேயாலும் கேள்விப்பட்டிருக்கமா, 10 வயசு பிள்ளைக்கு மோதிரம் வாங்க போய் 20 வயசானதுக்கு போடுறதுக்கு மோதிரம் வாங்கிக்கமா? பிள்ளைக்கு வயசு இப்பாம் 10, மோதிரம் கொண்டு வாங்க போறால் 20 வயசானதுக்கு போறவு போடுறதுக்கு எந்த பாப்பாவாலும் வாங்குவானா, இல்ல எந்த பாப்பாவாலும் வாங்க விடுவானா? ஏன் போல பெரிய மோதிரத்தை வாங்குறேன், இல்ல புள்ள இன்னொரு 10 வருஷத்தால பெருக்கக்குள்ள விரல் பெருத்திருமே, அது அன்னரம் வாங்குவோம், இப்ப இறுக்கமானதுதான் போடணும். அப்ப இந்த ஏமாற்று வேலை நடக்கப்படாது. இந்த ஏமாற்றத்தினால அவன் நம்பி வந்தது வேற, நடக்கிறது வேற, அவன் பிரிஞ்சு பேசிடுவான். இது ரெண்டாவது காரணம். மூணாவது, பொண்ணை ஏமாற்றப்படாது. என்ன பொண்ணை ஏமாத்துறண்டா? பொண்ணை ஏமாத்துறண்டா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு அமைப்புல படைச்சிருக்கான். சிலாக்கல கருப்பாக, சிலாக்கல வெள்ளையாக, சிலாக்கல கொஞ்சம் வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை, கொஞ்சம் நடுத்தரம், சிலாக்கல சிவப்பாக, ஒவ்வொரு அமைப்புல படைச்சி அல்லாஹு தஆலா மனிதனை படைச்சிட்டு என்ன சொல்கின்றான், லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்சனி தக்வீம், நாம் மனுஷனை அழகா தான் படைச்சிருக்கேன். அல்லாஹ்வுக்கு தெரியாத அழகா? அல்லாஹ்வுக்கு தெரியாத அழகா? இப்ப பொன் பார்க்க வாராங்க, கல்யாணம் ஆரம்ப பேச்சு, பொன் பாக்குறதுக்கு வாராங்களாம். இப்ப நம்மட வீட்டில் இருந்த புள்ள ஒரு கருத்த புள்ள, நம்மட வீட்டில் இருந்த புள்ள ஒரு கருத்த புள்ள, இந்த கருத்த புள்ளையே இப்ப வெள்ள பிள்ளையாக மாத்துறாங்க, இந்த கருத்த பிள்ளையே வெள்ள பிள்ளையாக மாத்துறாங்க. அதுக்கு என்னென்னலாம் செலவழிக்கணுமோ எல்லாம் செலவழிக்கிற, ஒரு ஃபுல் மேக்கப் அதுக்கு 10,000 ரூபா, ஒரு ஃபுல் மேக்கப் அதுக்கு பின்னுக்கு எண்ணெய் ஒன்று வச்சு, முன்னுக்கு எண்ணெய் ஒன்று வச்சு, பின்னுக்கு ஒரு குடம்பு, பின்னுக்கு ஒரு அப்படி எல்லாம் வச்சு 10,000 ரூபா செலவழிச்சு பிள்ளைக்கு ஃபுல் மேக்கப் வந்தாக்களுக்கும் சும்மா புரட்சி போயிடுச்சு. என்னடா இது, லண்டன்ல இருக்க வேண்டிய ஒரு புள்ள இந்த இந்தியாவில் கோணவாத்தைக்குள்ள இருக்கே, சரி ஒரு ஆச்சரியம், லண்டன்ல இருக்க வேண்டிய புள்ள இப்படி ஒரு அழகான புள்ளையா? வந்தாக்கள் சும்மா பார்த்த உடனே எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, பிள்ளை மட்டும் தந்தா போதும், அந்த அளவுக்கு சோடிச்சு வச்சிருக்கு. பிள்ளைக்கு கழுத்து நிரம்ப நகை, செண்டு கையிலையும் நகை, போதாப்புறைக்கு 10 விரல்லையும் மோதிரம், காதுல வேற உலவெல்லாம் கடல், ஏமாறாம இருப்பார்கள். உலகத்தையும் காட்டி போட்டு மாப்பிள்ளையும் வந்து பார்ப்பான், நமக்கு நல்ல ஒரு சோடிதான் கிடைச்சிருச்சு, நாம் இதை மிஸ் ஆக்கப்படாது என்று அவனும் ஓமன்றோடு பேசிடுவார். இன்னும் அடிச்ச மேக்கப் எத்தனை நாளைக்கு நிற்க போகுது? இன்னும் போட்ட கழுத்துல போட்டதும் காதுல போட்டதும் காதுல போட்டதையும் எத்தனை நாளைக்கு வச்சுக்கிருக்கிறது? அது கொஞ்சம் பேருத்தா கருத்து பேசுது, கொஞ்சம் பேருத்தா கருத்து பேசுது. இப்ப கல்யாணம் நடக்கிற அன்றைக்கு ஒரு ஏமாற்றம், இந்த பிள்ளைய போட்டு சோடிக்கிற, சோடிச்சா கல்யாணமும் நடந்துச்சு. இப்ப கல்யாணம் நடந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்கள ரூமுக்கு போகக்குள்ள, ரூமுக்கு போகக்குள்ள அந்த மேக்கப்பட போயிடுமா? அந்த பழைய திருடி தான் போகணும், பழைய ஆள் தான் போகணும். இப்ப இப்படி ஒரு கல்யாணம் ஒன்று நடந்து உள்ளுக்கு ரூமுக்குள்ள போன உடனே மாப்பிள்ள கட்ட, நாம் என்ன நீங்க வாரன்ஸ், நீங்க வார இந்த பொண்ணுக்கு பதிலா? நான் தான் பொண்ணு இல்லையே, நான் பொன் பார்க்க வரக்குள்ள நீங்க இருக்கலையே, கிரவுண்ட்ல பார்த்ததும் உங்களே இல்லையே, தாலி கட்டினது நீங்க இல்லையே, அது வேறாள், அந்த ஆள் வேற சொல்லுங்க பாப்பா, அந்த ஆள் தான் நான், நீங்க நினைக்குவானா? அவன் வந்துட்டான் ஊட்டு, இந்த கருத்தை முண்டை தார் முடிக்குது. அவ என்னை காட்டின பொண்ணுங்க, உணவு காட்டின பொண்ணைத்தான் பெயிண்ட் அடிச்சு வச்சேன். நரி பேரண்ட்ஸ் இல்ல, அப்ப என்ன ஏமாத்தி போட்டாங்க, எனக்கு போனாம் இந்த கல்யாணம். நியாயம் தான், அவன் பிரிஞ்சு போனது நியாயம், அவனை ஏமாத்திருக்கிறார்கள். வயசை சொல்லி ஏமாத்துற, வயசை சொல்லி ஏமாத்துற, படிப்பை சொல்லி ஏமாத்துற, நம்மட புள்ள இதுதான் பாப்பா, நான் பெற்ற புள்ளை தான், எந்த புள்ளட கலர் தான், என் பிள்ளைகிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், விரும்பிதான் முடிங்க, விருப்பம் இல்லை அடி விடுங்க, நாங்க தோறோண்டு பார்ப்போம். இது மூணாவது பிரிவுக்குரிய காரணம், பிரிவுக்குரிய காரணம். நாலாவது, ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் மணமகனையோ மணமகளையோ முடிவு செய்யணும் யாரு? பாப்பா அம்மா. பிள்ளைய பெற்றது நானு, என்ன பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்க்கற இன்னொருதனா? பிள்ளைய பெற்ற எனக்கு பொறுப்பு, என் பிள்ளைக்கு ஒரு மரியாதையான ஒரு பொருத்தமான ஒரு மணமகனை என் மருமகனை கூட்டிக்க வந்து என் பிள்ளைய ஒப்படைக்கிறது என் பொறுப்பு, என் பொறுப்பு. யாரோ மாப்பிள்ள பார்க்கிறார்கள், யாரோ பொண்ண பார்க்கிறார்கள், யாரோ மாப்பிள்ள பார்க்கிறார்கள், யாரோ பொண்ண பார்க்கிறார்கள். மாப்பிள்ள எங்க? வெளிநாட்டில். அவனுக்கு இங்க இருந்து ஒரு போட்டோ அனுப்புறான், பொண்ட போட்டோ. இது எப்ப பிடிச்ச போட்டோ தெரியுமா? 14 வயசுல பிடிச்ச போட்டோ. பிள்ளைக்கு இப்ப வயசு 34. 14 வயசுல பிடிச்ச போட்டோ அவன் பார்த்தா என்ன செய்வான்? பாப்பான் சின்ன பிள்ளை, இப்ப எல்லாரும் தேடுற அந்த உடம்போட ஒட்டினை ஈக்கில அழிக்கணும் சொல்ற, அது இப்ப மாறி கொஞ்சம் கொளுத்திருக்கணுமா மண்டு வந்துருச்சு. இப்ப அது மாறி என்னென்ன எல்லாம் சொல்றான், என்னென்ன எல்லாம் செல்லுவான். இப்ப 14 வயசு அந்த மாப்பிள்ள எதிர்பார்க்கிற மாதிரி போட்டோவை பிடிச்சு அனுப்புற. இப்ப மாப்பிள்ள சொல்றார், ஆனா போட்டோ பார்த்தனா அவ்வளவு தெளிவில்லை, அவ கொஞ்சம் மிஸ்கைப்ல பார்க்கணும். இது மாப்பிள்ள பார்க்கிற முறை இல்ல, மார்க்கத்தில் இப்படி அனுமதியும் இல்லை. போட்டோ பார்த்து முடிவு செய்யறல்ல, என் பிள்ளைக்கு என் பொம்பளை பிள்ளை இல்லாட்டி என் ஆம்பளை பிள்ளை. என் பொம்பளை பிள்ளைக்கு நான் ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறேன்டா, அதுக்கு ஆக உரித்துடையவர்கள் யாரு? நானும் என் மனைவியும் தான். நானும் என் மனைவியும் போய் அந்த பிள்ளையோட பேசுறோம், அல்லது அந்த பிள்ளையோட அந்த பிள்ளையோட நடவடிக்கையை என் மனைவி பார்க்கா, பார்த்து போட்டு என் மனைவிக்கு பிடிச்சிருக்குது. மனைவிக்கு இப்ப ஆம்பளை பிள்ளை சொன்னா நான் பேசுவேன், பொம்பளை பிள்ளைண்டா என் மனைவி பேசுவா, பிடிச்சிருக்குது. ஊட்டம் வந்து செல்றோம், நாங்க பார்த்த மகன் நல்ல பிள்ளை, ஒழுக்கமா இருக்கா, அடக்கமாக இருக்கா, கேள்விப்பட்ட அமைப்புல நல்லந்தான், எங்களுக்கு விருப்பம். இனி வாழ போறது நீ, உனக்கு விருப்பமா இல்லையா என்றது எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்துப்பட்டு வந்துட்டோம், நீ வைப்பாரு. அவன் போவான், போக்குல எப்படி போகணும்? கூட்டாளியோ கூட்டிட்டு போறான். டேய் பொண்ணு ஒரு ஆளுக்கு தானே, ரெண்டு பேருக்கா? கூட்டாளியோ கூட்டிட்டு போறது ஹராமே, கூட்டாளியை கூட்டிட்டு போறது ஹராம். என்னது கூட்டாளியை கூட்டிட்டு போறாய்? இல்ல என்னை கொஞ்சம் பார்க்கறது வெக்கமா? உனக்கு வெக்கமெண்டா அவன் பார்த்து போட்டு ஓமெண்டா நீ முடிக்கிறா? பொன் பார்க்க போற தனிய ஆளோட போகணும், உமா பாப்பாவோட போற. உமா பாப்பாவோட போறதுக்கு வெக்கம்னா எப்படி பார்க்க நடக்குது? பொன் பார்க்கறதுக்கு கூட்டாளியை கூட்டிட்டு போற, இல்ல இன்னும் ஒரு ஆளை கூட்டிட்டு போக ஏனாது? திருமணம் முடிப்பதற்கு பேசப்பட்ட ஒரு மணமகனுக்கு மட்டும்தான் அனுமதி. அதை போய் பார்க்கற சுண்ணத்து. பார்த்தாச்சா? பேசணுமா? பேசியாச்சா? அரைப்படைச்சதாக ஆயிக்கிறேன், பேத்து ரெண்டு வார்த்தை பேசியாச்சு, விஷயம் முடிஞ்சு. இது பாத்து போட்டு வந்து பொடியன்கிட்ட கேட்கிற கூட்டு கூட்டாளிகிட்ட கேட்கிற எப்படிதான் உணவு பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம், எனக்குலாம் பிடிக்கணும். அவன் கூட்டாளி செல்வான், அழகாத்தான் இருக்காது, அப்படி செல்றதே மிகச்சாரம். உதாரணமா இப்படி நாம ஆம்பளை எழுதிக்கோம், இதுக்குள்ள ஏழு எட்டு பேர் கல்யாணம் முடிச்சிருக்கோம் இல்ல, ஒரு பத்து பேர் கல்யாணம் முடிச்சிருக்கோம். நாம இந்த வைஃப் நான் மோட்டர் சைக்கிள் ஏற்றி போறேன், கடும் கூட்டாளி இல்லைன்ற கூட்டாளி உயிர் நண்பு, அவன் வந்து மச்சானோட வைஃப் அழகா இருக்காளா, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், சரி அதை விடுவோமே, ஆம்பளை எழுதி கோபம் பெற மாட்டான். இப்படி பார்ப்போமே, ஒரு பொம்பளை போறா மாப்பிள்ளையோட, ஒரு பொம்பளை போறா மாப்பிள்ளையோட, அந்த பொம்பளையோட கடும் கூட்டாளி, அவ வந்து இந்த பொம்பளை கிட்ட செல்லணும், உன்ட மாப்பிள்ளை என்ன அழகா இருக்காரு, எப்படி இருக்கும், இவ என்னத்தை தூக்குவா, இவ என்னத்தை தூக்குவா, உன்ட மாப்பிள்ளை அழகா இருக்காருன்னு சொன்னா போதும். அப்ப பொன் பார்க்க போறாங்க கூட்டாளிய கூட்டிக்கிட்டு, கூட்டாளிய கூட்டிட்டு போற ஹராம். வெட்டிங் ஹால்ல வீட்டை திருமணம் நடத்துறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால ஒரு ஹோல்ல திருமணம் நடந்தால் அந்த ஹோல்ல பெண்கள் பகுதிக்கு ரோஷம் இல்லாத ஆம்பளையர் போறது ஹராம். ரோஷம் உள்ள ஆம்பளை போவானா, ரோஷம் இல்லாத கொஞ்சம் வெறிக்கானது அப்படியே போற மாப்பிளைக்கு பின்னால. நானும் லோயிட்ஸுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், ஒரு செட் ஒன்றிருக்க, அந்த செட் தொடர்ந்து போற, ஆனா என்ன ஒரு முசிபத்தை தெரியாது, அந்த செட் இன்னும் கல்யாணம் முடிக்கல, அந்த செட் இன்னும் கல்யாணம் முடிக்கல, ஆனா போய்கிட்டே இருக்காங்க. ஏதோ இவங்க போனாத்தான் அந்த பொம்பளைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி, அடைய ஹராம். அதுக்குள்ள எத்தனை பொம்பளைகள் ஃபர்தாவோட இருப்பாங்க, அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள முகத்தை முடிக்கலாமா, அதுக்குள்ள அடிக்கிற மக்கைக்குள்ள முகத்தை தொடர்ந்து தானே இருப்பாங்க. அப்ப நீ போனா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், இவர் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுக்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட இதான் பொண்ணு காட்டி போட்டு வா, பச்சை ஹராம். இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்மட பிள்ளைகளுக்கு நடந்துடப்படாது, வேற சிரிக்கிறதுக்கு தான் சொல்றது இல்ல, நம்மட பிள்ளைகளுக்கு நடக்காம வேலி போடணும் நாம தான். அதை செல்லாதுக்கு தடுத்தாலும் கோவம்பு, சும்மா நீங்க பார்த்து போட்டு போகட்டும். அவன் இன்றைக்கு லொயிச்சில் பார்ப்பான், நாளைக்கு ஊட்ட வந்து பார்ப்பான், லொயிச்சில் பார்ப்பான், நாளைக்கு ஊட்ட வந்து பார்ப்பான். ஆகவே இதெல்லாம் என்ன நடக்குது, ஏன் இந்த உதாரணத்தை சொல்லணுண்டா, ஒரு கல்யாணம் ஒன்று கிட்டத்தட்ட பிரிஞ்சிச்சு, பிரிவுக்கு காரணம் என்ன தெரியுமா, இவர் பொன் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டாளியை கூட்டி போயிக்க, பார்க்கறதுக்கு ஒரு கூட்டாளிய கூட்டி போயிக்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிச்சு, ஆனா பொண்ணுக்கு மாப்பிள்ள கூட்டாளிய பிடிச்சிச்சு, எங்க இருக்கு விஷயம், மாப்பிள்ளைக்கு யார பிடிச்ச, பொண்ணை பிடிச்சிச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளோட கூட்டாளிய பிடிச்சிச்சு. அப்ப கல்யாணம் எல்லாம் பேசி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இனி கிட்டத்தட்ட கல்யாண டேட் நெருங்கின உடனே பொன் சொல்லிட்டா எனக்கு இந்த கல்யாணம் தேவையில்லை, ஏண்டிம்மா செல்ல தேவையில்லை, என்ன காரணம, தேவையில்லை சொல்றான். இனி எப்படியோ இந்த பொடிச்சிக்கு என்னையோ பலாத்காரம் செஞ்சு அடிச்சு கிடிச்சு ஏசி கல்யாணம் டேட் எல்லாம் முடிஞ்சு கல்யாணத்தை நடத்திட்டாங்க, கல்யாணத்தை நடத்தியாச்சு, ஒரு பத்து நாள் ரெண்டு கேஸ் பெரியது கோர்ட்டுக்கு, காவி கோர்ட்டுக்கு பொடிச்சுனா எனக்கு இவர் தேவையில்லை, ஏன் தேவையில்லைங்க, எனக்கு இவர்ல பல குறைபாடுகள் இருக்கு. இனி இது சென்னத்துக்கு போற ஒரு ஆம்பளை இருப்பானா, இத வார்த்தையை பாவிச்சதுக்கு போற ஒரு ஆம்பளை இருப்பானா, இவர்ல பல குறைபாடுகள் இருக்கு, எனக்கு இவர் மாப்பிள்ளைய கணவனா தேவையில்லை. அப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் அவடத்திலேயே மூணு தலாக்கையும் சொல்லிவிட்டான், இந்த வார்த்தையை கேட்ட உடனே. இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்தால என்னடா என்று கேட்டா அடுத்த கல்யாணம் நடக்குது, ஆரோட கூட்டாளியோட கல்யாணம் நடக்குது. இந்த பொடியனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு அமைதியான ஒரு மார்க்கம், ஓரளவு தொழுக அமல் இபாதத்து உள்ள பொடியன். இவன் பார்த்த மடத்தனம் என்ன, ஊட்டாளியை கூட்டிட்டு போனது, வாழ்க்கை பிரிஞ்சிட்டு. நம்முடைய பிள்ளைக்கு நாம தான் மாப்பிள்ளை பார்க்கறதும், நம்முடைய பிள்ளைக்கு நாம பொன் பார்க்கறதும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணங்கள் லேசாக நடக்கணும், குறைந்த செலவுல நடக்கணும், குறைந்த செலவுல. வலிமா சாப்பாடு அதோட சுன்னத்து, அதோட ஃபர்ல் இல்ல. வலிமா சாப்பாடு என்ன, சுன்னத். அது எத்தனை பேருக்கு கொடுக்கணும், வலிமா சாப்பாடு எத்தனை பேருக்கு கொடுக்கணும், எத்தனை பேருக்கு, எத்தனை பேருக்குன்றே தெரியாது. வலிமா சாப்பாடு கொடுக்கறதை நம்மட வசதிக்கேற்ப. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றவங்க கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள பணக்காரர். ஆர காலத்தில் உள்ள பணக்காரர், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அவர் வியாபார சாமான்களை ஏற்றின ஒட்டகம், முதலாவது ஒட்டகம் நிற்கும் மதினாவுல, இரண்டாவது ஒட்டகம் நிற்கும் சிரியாவுல. அவ்வளவு வியாபார சாமான் தான், ஒவ்வொரு ஒட்டகமும் ஒவ்வொரு லொறுக்கி சாமன். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறதா இருந்தா முதல் யாருக்கு செல்லிக்கணும், முதல் யாருக்கு செல்லிக்கணும், ரசூலுல்லாஹ் தான் செல்லிக்கணும், முதல் செல்லிக்கணும் ரசூலுல்லாஹ். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சுப தொழுகைக்கு வாராங்க, மனம் பூசிக்கிட்டு. என்ன அப்துல் ரஹ்மான் மனம் எல்லாம் பூசிக்கு, இல்ல இதோ திருமணம் முடிச்சிட்டேன், தப்பித்தவரை நமக்கு செல்லாம விட்டா வெள்ளமான ஒரு மனுஷனா, நமக்கே கல்யாணத்துக்கு செல்லாம முடிச்சிட்டான். அதை செல்லப்படாத யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கே செல்ல இல்லை. சுல்லா சென்னாங்க, அப்துல் ரஹ்மான் ஒரு ஆட்டை பிடிச்சி வலிமா கொடுங்க, ஒரு ஆட்டையாரு என்ன செய்யுங்க. அப்துல் ரஹ்மான் இந்த முழு சஹாபாக்களுக்கும் சாப்பாடு கொண்டு செல்ல இல்லை, ஒரு ஒரு ஆட்டை எடுத்து வலிமா கொடுங்க அவ்வளவுதான். அதுல என்னையும் சேர்த்து கூப்பிடுங்க, அது என்னையும் கட்டாயம் கூப்பிடுங்கன்ட்டு ஒரு வலிமா ஒரு ஆட்டை எடுத்து கொடுங்க. இது அவ்வளவு சிம்பிள், அது திருமணம் என்பது அவ்வளவு லேசானது. நாம வலிமா கொடுக்கிற எத்தனை, 200 சஹன், 100 சஹன், 50 சஹன். ஒரு சஹனுக்கு 5 பேர் உண்டா, 250 பேர். வீட்டுக்குள்ள 5 பேர் ரெண்டு கிருகிறதுக்கு இடம் காணாது, ஊடு 5-10 பேர் ரெண்டு கிருகிறது கிடங்க. ஆனா இது 50 சஹனுக்கு எங்க போறது, அந்த ஒரு கல்யாணம் பிரிஞ்சிச்சு. இந்த கல்யாணம் பிரிஞ்சது எனக்கு எப்படி தெரியும், என் மாமனார் தான் காவி அக்ரபத்துக்கும் அட்டாளச்சினைக்கு, அப்ப அதெல்லாம் தெரியும். அந்த ஒரு கல்யாணம் பிரிஞ்சிச்சு, என்ன தெரியுமா, வலிமா சாப்பாடு பெரிசா கொடுத்திருக்காங்க. எப்படி ஒரு 200, 150, 125 சஹன் நல்ல ஹைஃபையா கொடுத்திருக்காங்க. கொடுத்தா அதுல உண்மையிலேயே 120 சாதனங்க போல ஒரு 600 பேர், இல்லாட்டி ஒரு 500 பேர். அந்த லுகர் டைமும் அந்த ஒரு மணிக்குள்ளேயும் சும்மா எப்படி கிடந்துக்கிட்டு, சும்மா கரண்ட போல சுத்தணும். அதுல யாருக்கும் சலாஞ்சல டைம் கிடைக்குமா, வீட்டுக்காராளுக்கு இல்ல, அவர் கேட்டடி நின்றுக்கு முசாஃபா செஞ்சு முவானக்க செஞ்சு உள்ளுக்கு எடுப்பானா, கடும் பிஸியான டைம். இதுக்குள்ள என்ன நடந்துட்டா, சாப்பாடு கொடுத்தது பொன் பாட்டி, அதாவது பொண்ட வீட்டுல சாப்பாடு கொடுத்திருக்காங்க, மாப்பிள்ள அங்க கொடுத்திருக்க. மாப்பிள்ளோட ஆக்கல்ல முக்கியமான ஒரு குடும்பம் வரல, சுணங்கிட்டாங்க. நீ ரெண்டரை வரைக்கும் சுணங்கினாலும் சாப்பாடு வச்சுக்கிருப்பானா, சோறு இல்ல குழம்பிச்சு குழம்பினது சண்டையாக மாறிச்சு, சண்டையாக மாறினது முடிஞ்சு. வந்தாக்கள் மகனை கூட்டிட்டு போன, வந்தாக்கள் வா பாப்பா போக மட்டும் கூட்டிக்கே வைத்தான், அதோட முடிஞ்சு. எங்க கொண்டு போய் சேர்க்கிறார்கள், என்ன நடக்குது, வலிமா கொடுக்கணும், கல்யாணத்துக்கு வரக்கூடியவர்களை கவனிக்கணும், நாம சர்ப்ளஸ் என்று செல்வோம். இதெல்லாம் தன்னுடைய விரலுக்கு ஏற்ற மாதிரி, தன்னுடைய விரலுக்கு ஏற்ற மாதிரி. இது தன்னை மறந்து செய்யும் போது அல்லாஹு தஆலாவும் கோபிச்சிடுவான், அல்லாஹும் கோபிச்சிடுவான். அடுத்தது திருமணங்கள் பிரிவதற்குரிய இன்னும் ஒரு முக்கியமான கட்டம், இன்னும் ஒரு முக்கியமான காரணி என்ன? தன் மகளுக்கு யாரும் கணவனாக வரணும் என்பதும் தன்னுடைய மகனுக்கு யார் மனைவியாக வரணும் என்பதும் நானும் நீங்களும் முடிவு செய்யற விஷயம் இல்லை, அல்லாஹ் முடிவு செய்யற விஷயம், அல்லாஹ் முடிவு செஞ்ச விஷயம். தந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு துணையன், தந்த மகனுக்கு ஒரு துணைவி, இது எங்க முடிவு செய்யப்பட்ட விஷயம்? இது ஆலமுல அருவாவில் வச்சு முடிவு செய்யப்பட்ட விஷயம். இங்க சும்மா சொல்றது, இங்க சும்மா புரோக்கர்கிட்ட போட்டோ கொடுக்கறதும் புரோக்கரை கண்டா என்ன இனியாலும் அம்பூட்டி சாண்டு கேட்கறதும் சும்மா ஒரு சபபுக்கு. ஒவ்வொருவருக்கும் அவருக்கு என்ற ஒரு துணையன் இருக்குமே, ஆனால் அது எப்படியும் வந்து சேரும். நம்மள பொம்பளை என்ன சொல்ற, அது கவா வந்து சேரும் என்று சொல்லுவாங்க. கவா வந்து சேரும், அது வசனம் அல்ல, கவா வந்து சேரும். அது என்ன வயசு போனாலும் ஒன்றும் இல்லை. எங்களை ஊர்ல ஒரு பொம்பளை இருந்தா, அவருக்கு 48 வயசு, அவட ரெக்கார்ட அக்ரபத்தில் ஒத்துருமையே உடைக்கல. 48 வயசு, 48-54 தெரியா, 48 தான் நிக்கணும். 48 வயசு வரைக்கும் அவருக்கு கல்யாணம் இல்லை. கல்யாணம் இல்லைன்ற கருத்து என்ன தெரியுமா? மாப்பிள்ள வந்ததான் அவன் மாப்பிள்ளைய பழிக்குவேன், வாரம் மாப்பிள்ளையில் அதையும் பழிக்குவேன். அப்ப மாப்பிளைய இவ பழிக்கிறங்கிற செய்தி ஊருக்குள்ள பிரபலியம் ஆயிடுச்சு. அவ எவனும் கல்யாணம் முடிக்க முன்னுக்கு வரல, இப்படியே பழிச்சு 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 அவருக்கு வயசு 48 போயிடுச்சு. ஆனா 48 போனதுக்கு பிறகு அவக்கண்டு எழுதப்பட்டவங்க நினைப்பானா இல்லையா? அவனை நீ என்னதான் பழி வலி என பழிச்சாலும் சரி உறிஞ்சாலும் சரி, அவன் தான் உட மாப்பிள்ள, அவன் எப்படி பெறத்தானே வரும்? என்றாலும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம். அப்ப 48 வயசுக்கு பிறகு அன்றுதான் கல்யாணம் நடந்த அவருக்கு. என்ன சொல்ல வாரன், ஒருவருக்கென்று எழுதப்பட்டவன் எப்படியே வந்து சேருவான், அதுக்குரிய டைமுக்கு வந்து சேருவான். இப்ப நாங்க என்ன செய்யறோம், நம்ம பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ள தேடுறோம், இல்லாட்டி ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொண்ணை தேடுறோம். ஒரு நாளும் முதலாவது சந்திப்புல இந்த மாப்பிள்ளோட குடும்பத்தை புகழ்றது, இந்த பொம்பளோட பொண்ட குடும்பத்தை புகழ்றத விட்டுறோம். உங்களுக்கு தெரியுமா அந்த மாப்பிளோட குடும்பத்தை எப்படி குடும்பம் உண்டு? அப்படியாம 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 அப்படியாம் என்று வாய் நிரம்ப புகழ்வதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இன்னும் ஒரு கிழமைக்கு பின்னால இந்த புகழ்ந்த வாய் காரை துப்பும். கார் என்ன செய்யும்? ஏன் நம்முட பிள்ளைக்கு எழுதப்படாதவனாக இருந்தால் இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்க மாட்டான். அப்ப என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கல. இப்ப என்ன செய்வாங்க? வாய் நிரம்ப புகழ்ந்தவர்கள் சொல்லுவார்கள், அவ்வளவு காப்பாதி போட்டார்மா இந்த பிள்ளைக்கு, அங்க கல்யாணம் முடிச்சிடாம. ஏ அவர் அப்படியாம், இவர் இப்படியாம், இவர் இப்படியாம், இவர் இப்படியாம். பச்சை பொய், அவ்வளவும் பொய். நாங்க கவா கதிரை ஏற்றுக்கொள்ளோம். எந்த பிள்ளைக்கு உரிய மாப்பிள்ள உரிய நேரத்துக்கு வருவான், எந்த பிள்ளைக்கு ஒரு மருமகள் உரிய நேரத்துக்கு அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். நாம தேடுறோம், 4 பேர்த்த சொல்லி வைக்கும், அங்கேயும் இருந்து செய்தி வரும், அவரும் வந்து பொண்ணை பார்த்துக்கொண்டு போவார், என்னை பிடிக்கலம்பார், இவரும் வந்து பொண்ணை பார்த்துக்கொண்டு போவார், எனக்கு பிடிக்கலம்பார். 12 பேர் வந்து பொண்ணை பார்ப்பார்கள், 12 பேருக்கு பிடிக்கல. 13வதாக வந்தவன் பொண்ணை பார்த்து போட்டு செல்லுவான், எனக்கு பிடிச்சிருக்க. கருத்து என்ன? கருத்து என்ன? அவனுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு தடவை பொண்ணை பார்த்து போட்டு பொண்ணை பிடிக்காம போயிட்டால் நாம் எல்லாரும் பயப்படுவேன். என்றமோ பொண்ணை பார்த்து போட்டு பிடிக்கலன்னு போய்த்தார். இப்ப எப்படி நான் இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள எடுக்கிறேன்? இப்ப எப்படி நான் இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள எடுக்கிறேன்? ஓண்ட பிள்ளைக்குரிய மாப்பிள்ள உரிய நேரத்துக்கு வருவார். 1000 பேர் பார்த்தாலும் ஒன்றுமில்லை, 1000 பேர் பார்க்காட்டியும் ஒன்றுமில்லை, உரியவன் வருவான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாம யார் யாருக்கெல்லாம் திருமணம் பேச்சுவார்த்தைகள் நடந்து அது நம்முடைய கைக்கு எட்டவில்லை என்றால் அவர்களை நாம ஏசி பேசி அவர்களை இல்லாத பொல்லாத கதைகள் எல்லாம் கதைப்பதெல்லாம் நம்முடைய பிள்ளையை தான் தாக்கும். ஏனென்றால் அந்த வீட்டுக்காரி திட்டுவாள், அந்த வீட்டுக்காரி திட்டுவாள். பொம்பளையில ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? கல்யாண பேச்சுவார்த்தை ஒன்று அலைஞ்சிட்டண்டா, மகளுக்கு மாப்பிள்ள ஒன்று பார்த்து அலைஞ்சிட்டு சென்னா, என்ன உட கல்யாணம் அலைஞ்ச, ஒரு லேசான வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்க? மாப்பிள்ள கொஞ்சம் குடிக்கிறான், நீ குடிச்ச தெங்கு கண்ட. அவன் மாப்பிள்ள, உனக்கு இப்ப தெரியும், அவன் குடிச்ச தெங்க கண்ட. ஒரு இது ஒரு அவது ஒரு இட்டுக்கட்டு. இந்த இட்டுக்கட்டுக்கு இஸ்லாத்தில் எத்தனை கசையாடி கொடுக்கணும்? எத்தனை? 40 கசையாடி கொடுக்கணும். மாப்பிள்ள கொஞ்சம் குடிக்கிறான், இந்த உலகத்தில் குடிக்காத நாரிக்க மாப்பிள்ள குடிக்கிறான். என்ன குடிக்கிற? ஐதரியா குடிக்கிறான். இந்த குடிக்கிறான் என்று செல்லக்குள்ள அந்த ஆம்பளை பிள்ளைய பெற்ற உமாக்கு மனசுக்கு எவ்வளவு கவலை ஆயிடுச்சு. அவள் என்ன தெரியுமா திட்டுவாள், எந்த பிள்ளைக்கு இப்படி கதைச்சவளுக்கு ஒரு குடிகாரம் தான் கிடைக்கும், ஒரு குடிகாரணத்தை அல்லாஹ் வந்து கொடுக்கணும். திட்டிடுவாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல வாரன், நம்முடைய பிள்ளைக்கு நாம ஒரு ஆணையோ பெண்ணையோ மணமகனாகவோ மணமகளாகவோ தெரிவு செய்யற நேரத்தில் அது கிடைக்கலண்டா, ஹைர் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உங்கள்கிட்ட பொம்பளைகள் வந்து கேட்பாங்க, என்னம்மா கல்யாணம் பேசினு போன, வந்தன்னு சாமான் கொண்டு போனன்னு அடையாளம் போட்டன்னு என்ன நடந்த, ஒத்த விட அல்லாட ஏற்பாடு. அவள் ஊட்ட வேலை நடி திரும்பையும் கேட்பாள், அல்லாட ஏற்பாடுதான். என்ன நடந்த, திரும்பையும் அல்லாட ஏற்பாடுதான். அவள் 100 தடவை கேட்டா, நீங்க 110 தடவை செல்லுங்க, அல்லாட ஏற்பாடு. வேற விட இல்லாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா என்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல துணையனை கொண்டு வந்து சேர்ப்பான். இதுதான் ஒரு முஸ்லிமான பெண், ஒரு மூமினான பெண் பேச வேண்டிய வார்த்தை. என்ன கல்யாணம் பிரிஞ்ச, தேவையில்லாத இட்டுக்கட்டு, பொய், காதால கேட்காதது, கண்ணால பார்க்காதது எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே ஒரு நாளும் பேசப்படாது. கிடைச்சா அல்ஹம்துலில்லா, கிடைக்கல இந்நாள் இல்லாத அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். ஆகவே இன்றைக்கு அதிகமான காவிமார்களுடைய முடிவு என்ன தெரியுமா, திருமணங்கள் பிரிவதற்குரிய பிரதானமான காரணம், முதலாவது தன்னுடைய பிள்ளைக்கு பொருத்தமான ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விடயத்தில், அல்லது ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விடயத்தில் தீனை தூக்கி வீசிவிட்டு உலகத்தை மையமாக நோக்கமாக கொண்டு தெரிவு செய்யப்படுவது பிரதானமான காரணம். சிலாக்கள் திருமணம் முடிக்காங்க, என்ன நல்ல அழகு, நல்ல வசதி இருக்குது, பெரிய குடும்பம், நல்லா படித்தவர், நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், வெளிநாட்டில் வேலை செய்கிறவர், தோட்டம் துறவுகள் இருக்குது, ஆடு மாடு கிடக்குது, இதை மையமாக வைத்து திருமணம் முடிக்கிறார்கள். இதாலேயே சோதிக்கப்படுகிறார்கள், இதாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு பெண் அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பரம்பரைக்காக, அவளுடைய பணத்துக்காக முடிக்கப்படுவாள், ஆனா நீங்க ஒரு தீனுள்ள பெண்ணை பார்த்து முடியும். ஒரு தீனுள்ள பெண் பணக்காரியாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஒரு தீனுள்ள பெண் அவள் படித்தவளாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு தீனுள்ள பெண் அவள் அழகியாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா வெறுமனையே அழகு, வெறுமனையே பணம், வெறுமனையே பரம்பரை ஒரு நாளும் வேணும், ஒரு நாளும் வேணும். அடுத்த விஷயம், திருமணம் என்பது ஒரு சுன்னத்தான விஷயம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. இந்த திருமணம் யாருக்காக நடைபெற வேண்டும், யாருக்காக இன்றைக்கு திருமணம் நடக்குது? இன்றைய திருமணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நடக்குதா அல்லது ஊர் மக்களுடைய திருப்திக்காக நடக்குதா? பாருங்க, அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்துக்கு திருமணமா அல்லது ஊர் மக்களுடைய பொருத்தத்துக்கு திருமணமா? அல்லாஹ் தஆலா கோபித்து விடுவான் என்ற பயமா அல்லது ஊர் மக்கள் கோபித்து விடுவார்கள் என்ற பயமா? அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிப்பான் என்ற பயமா அல்லது ஊர் மக்கள் ஏதாவது குறை சொல்லிடுவாங்களா என்ற பயமா? பாருங்க, அதிகமான திருமணங்கள் இல்லை, எல்லா திருமணங்களும் இப்படி செய்யாட்டி என்னத்தை நினைச்சிருவாங்களோ, கோவிச்சிருவாங்களோ, நம்மளை பழிப்பாங்களோ, நம்மளை சும்மா லேசாக நினைச்சிருவாங்களோ, இதுக்காக வேண்டும். இதால அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் தஆலா அதிருப்தி அடைகிறான், அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். திருமணத்தை முடிச்சுட்டு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த சம்பதி இந்த தம்பதிகளை நீ கபூல் செய்வாயாக, இந்த திருமணத்தை கபூல் செய்வாய். எப்படியாப்பா கபூல் செய்யற, நடந்தது எனக்காக இல்லையே. ஒருவர் ஹஜ்ஜி செய்யறார், இல்லாட்டி உல்கியா கொடுக்காருன்னு வச்சுக்குவோம், ஒரு மாடா இருக்கார், அவர் மாடா இருக்கிறது ஊருக்கே தெரியும், என்னத்துக்கு நான் ஒரு உல்கியா கொடுக்க எல்லாரும் வந்து பாருங்க ரெண்டு செல்லி, அதை பள்ளியில நோட்டீஸ் போர்ட்லையும் இங்கேயும் போட்டு போட்டு மாட்டா இருக்கார், மாட்டை அறுத்து போட்டு மௌலவி கேட்டார், மௌலவி துவா ஓதுவா பாங்க, மௌலவி துவா கேட்கார், யாருமா இவர மாட்டை கபூல் செய், இவருடைய இந்த உல்கியாவ கபூல் செய், அல்லாஹ் எதுக்குள்ள கபூல் செய்யற? குர்ஆனுடைய ஆயத்து என்ன, உங்களுடைய அந்த திராணியினுடைய ரத்தமோ இறைச்சியோ அல்லாஹ்வை போய் சென்றடைவதில்லை, மாற்றமாக அல்லாஹ்வோட உள்ளத்தை பார்க்கான். இன்றைக்கு திருமணம் நடத்துறோம் யாருக்காக? ஏன் நம்மளை திருமணத்தை பெரியோர் இடத்துக்கு கொண்டு போகணும் நினைக்கிறோம்? நம்மள வீட்டில் இடம் இல்லை என்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹோல்ல திருமணம் நடத்துவதை நான் பிள்ளையண்டு செல்லல, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத என்றும் செல்லவும் இல்லை. திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தடவை நடைபெறக்கூடிய ஒரு சந்தோஷம், அது சந்தோஷமாகத்தான் நடக்கணும். ஆனால் அந்த சந்தோஷம் வீந்திரியமாகவோ அல்லது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றமானதாகவோ இந்த விடக்கூடாது. இந்த மூணு பார்க்கணும். ஒன்று, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணமாக அமைந்து விடக்கூடாது, வீந்திரயம் ஏற்படக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. இப்படியான திருமணத்தை அல்லாஹ் கபூல் செய்வான், இப்படியான திருமணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அந்த திருமணம் ஏழ்மையான திருமணமாக இருக்கட்டும், சாதாரண திருமணமாக இருக்கட்டும், அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான், அவர்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில பரக்கத் செய்வான், அவர்களுக்கு சந்ததிகளை ஏற்படுத்தி கொடுப்பான், அந்த பிள்ளைகளை சாதகான பிள்ளைகளாக ஆக்கி கொடுப்பான். அந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுடைய கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவான். என் நோக்கம் என்ன, நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சோம், நாங்கள் வேற எதையும் பார்க்கல. இந்த பிள்ளைக்கு ஒரு தொழக்கூடியவனை நான் மருமகனாக எடுத்திருக்கிறேன், பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒருவர் சொல்றார், நான் என் மூத்த மகளுக்கு ஒரு டாக்டர், இரண்டாவது மகளுக்கு ஒரு இன்ஜினியர், மூணாவது மகளுக்கு ஒரு மினிஸ்டர், நாலாவது மகனுக்கு ஒரு பெரிய அக்கவுண்டன்ட், பெரிய பேசுற. ஆனா இந்த நாலு பேருக்கும் பள்ளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இந்த நாலு பேருக்கும் பள்ளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நோம்புக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னும் ஒரு வாப்பா சொல்றார், நான் என் மூத்த பிள்ளைக்கு ஒரு தஹஜ்ஜ தொழுற ஒரு ஆளை மாப்பிள்ளையை அடிச்சிக்கேன். யார? தஹஜ்ஜ தொழுறவர், அஞ்சு நேரமும் ஜமாத்தோட தொழக்கூடியவர், ஹலாலா சம்பாதிக்கக்கூடியவர், சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறவங்க, இவர்களை எடுத்திருக்கிறார். இவன் தான் பெருமைப்பட வேண்டியவர், இவன் தான் பெருமைப்பட வேண்டியவர். எந்த திருமணத்தையும் ஹராமான பணத்தை கொண்டு நடத்தாதீர்கள். பிள்ளைக்கு உடுப்பு வாங்குற காசாக இருக்கட்டும் அல்லது திருமண செலவாக இருக்கட்டும் அல்லது அந்த பிள்ளையை சோடிப்பதற்குரிய அமைப்பாக இருக்கட்டும், எதுவும் ஹராத்தில் ஏமாற்ற வேண்டாம், அதெல்லாம் பிரிவுக்கு காரணமாக அமைந்துவிடும். உலகத்தாரை ஏமாற்றலாம், அல்லாவை ஒரு போதும் ஏமாற்ற முடியாது, அல்லாவை ஒரு போதும் ஏமாற்ற முடியாது. நம்முடைய பிள்ளைக்கு நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் என்ன, நாம் வாங்கக்கூடிய மோதிரம் நம்முடைய பிள்ளையினுடைய விரலுக்கு போதுமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இது எல்லாவற்றையும் காட்டி தந்திருக்கிறார்கள். திருமணம் எப்படி அமையணும், திருமண பேச்சுவார்த்தை எப்படி அமையணும், எவ்வாறு ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும், எவ்வாறு அவர்களுடைய அவர்களுடைய ரகசியமான இரவுகள் கழியணும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும், அவர்களுடைய விட்டு கொடுப்புகள் எப்படி இருக்கணும், எல்லாமே சட்ட தெளிவாக பேசப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்குரிய உறவு எப்படி இருக்கணும். எப்பையும் ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் இரண்டு பேருடைய உள்ளமும் ஒன்று சேர்ந்து கட்டப்பட்ட அந்த கயிற்றுக்கு பெயர் தான் அக்குது என்று சொல்லுகிறோம். நிக்காவுடைய அக்குது என்று சொல்லுகிறோமே, அக்குது என்பது முடிச்சு போடுதல். அக்குது என்றால் முடிச்சு போடுதல். எப்படிப்பட்ட முடிச்சு, இரண்டு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள், இரண்டு வேறுபட்ட உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொருந்திக் கொண்டு தங்களுக்கு மத்தியில் சாட்சி வைத்து கட்டப்பட்ட அந்த கட்டுக்குத்தான் திருமணம் என்று செய்கிறோம். இந்த கட்டை பாதுகாப்பது ரெண்டு பேருடைய கையிலும் இருக்கின்றது. ஒரு நேரம் கணவன் ஆத்திரப்படுவான், அந்த நேரத்தில் மனைவி பொறுமையாக இருக்கணும். மனைவிக்கு சில நேரம் ஒரு விடயம் பிடிக்க மாட்டாது, கணவன் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து கயிறை பிடிச்சி ரெண்டு பக்கம் இழுத்தால் கட்டினது அப்படி அந்திடும், அந்தால் தலாக்குல போய் முடியும். சில இடங்களில் கணவன் விட்டுக் கொடுக்கணும், சில இடங்களில் மனைவி விட்டுக் கொடுக்கணும். இதை தாய் தந்தையர்கள் படிச்சு கொடுக்கணும். கணவன் ஆத்திரப்பட்டால் பிள்ளைக்கு செல்லணும், ஆத்திரம் வரத்தான் செய்யும், நீ கொஞ்சம் பொறுமையோட இரு. நம்ம பிள்ளைக்கு செல்லணும், அவர் ஆத்திரப்பட்டால் நீ சுடுதண்ணியை கொண்டே அவனுக்கு நேர ஊத்தண்டு சொல்லி கொடுத்துடப்படாது. ஆத்திரப்பட்டா சுடுதண்ணியை கொண்டே ஊத்தண்டு சொல்றல்ல, நீ போய் பச்சை தண்ணி மாதிரி அஞ்சாறு வார்த்தைகளை பேசு, நீதான் தவறு செஞ்சு சொல்லி ஏற்றுக்கொள். நீ போய் அவருக்கு பக்கத்தில் இருந்து என்ன மன்னிச்சுக்கோங்க திரும்ப திரும்ப கேளு. இதுதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன், சேர்ப்பது கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைக்கு நாம ஒரு மாப்பிள எடுத்தது, நம்ம பிள்ளைக்கு நாம ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சது லேசு நமக்கு தெரியும். ஆனால் அது பிரிந்து விட்டால் திரும்ப சேர்த்து கட்டுறது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல, அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. அதனால அந்த முடிச்சு அவ்வளாமல் பார்த்துக்கொள்ளணும். அதிகமான தாய் தந்தையர்கள் அதிலும் பெண்கள் அவசரப்பட்டு விடுவார்கள். அவனுக்கு ஏதோ ஒரு கோபம் வந்து ஓங்கி அடிச்சிட்டான், அரங்கிட்டான். எவ்வளவுதான் அடிச்சாலும் புருஷன் புருஷன் தான், கணவன் கணவன் தான். அதுக்கு அந்த மனைவி அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும். மனைவி சில நேரம் ஒரு வார்த்தை மொக்குத்தனமா கதைச்சிருவா, அப்ப மாப்பிள்ள என்ன செய்யணும், கொஞ்சம் சரி இவட போக்கு இதுதான், இவட கதை இதுதான், இவட அமைப்பு இதுதான், கொஞ்சம் அவர் இறங்கி போகணும். ரெண்டு பேரும் ஒரே பக்கத்தால் ஓட போனால் என்ன நடக்கும், எதிர் திசையில் ரெண்டு பேரும் ஓட தோங்கினா ஆளுக்கால் முட்டுவாங்க, முட்டினா கயிறு பிரியும். இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்கட பிள்ளைகளுடைய திருமணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நடக்கணும், தீன மையமாக கொண்டு நடக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை முழுக்க முழுக்க நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் அடைய முயற்சியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசிய விடயங்களை கொண்டு அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். ரப்பி ரஹ்மானே கிருபை உள்ளவனே சங்கையாளனே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர் உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் மனைவி மக்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்மை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கை வாழக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு மரணிக்க செய்வாயாக. உன்னுடைய திருப்புறத்தை பெற்ற டல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கு தௌபி செய்வாயாக. கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய தேவைகளையும் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. எமது குடும்பத்தினுடைய சுமைகளையும் பொறுப்புகளையும் யா அல்லாஹ் நீயே பொறுப்பில் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய துவாக்களை உன்னுடைய கருணையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹ்.